மத்தேயு அத்தியாயம் 19. இயேசு இந்த வசனங்களைச் சொல்லி முடித்தபின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கரையான யூதேயாவிற்கு வந்தார். திரளான மக்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அந்த இடத்தில் அவர்களை குணமாக்கினார். அப்பொழுது பரிசேயர்கள் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, கணவனானவன் தன் மனைவியை எந்த காரணத்தினாலாவது விவாகரத்து செய்வது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, ஆரம்பத்திலே மனிதர்களை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதுநிமித்தம் கணவனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவர்களாக இல்லாமல் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். ஆகவே தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் விடுதலை பத்திரம் கொடுத்து அவளை விவாகரத்து செய்யலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்களுடைய மனைவிகளை விவாகரத்து செய்யலாம் என்று உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆரம்ப முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாவது தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்தால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான். விவாகரத்து செய்யப்பட்டவளை திருமணம் செய்கிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை பார்த்து, மனைவியை பற்றி கணவனுடைய காரியம் இப்படி இருந்தால் திருமணம் செய்கிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனிதர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கரங்களை வைத்து ஜெபம் செய்யும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீடர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாமல் இருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கரங்களை வைத்து பின்பு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனார். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கட்டளைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை பார்த்து, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் மதிப்பாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துவது போல மற்றவனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை பார்த்து, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என் இடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ தேவனுக்கு பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இயேசு சொன்னவைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாக போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, செல்வந்தன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது சுலபமல்லவென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது சுலபமாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் இரட்சிக்கப்பட முடியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனிதர்களால் இது முடியாததுதான், தேவனாலே எல்லாம் முடியும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை பார்த்து, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுபிறப்பின் காலத்திலே மனிதகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரர்களையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாயாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது இழந்தவன் எவனோ அவன் 100 மடங்காக பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆனாலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராகவும் இருப்பார்கள் என்றார்.